நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. சென்ற முறை சிவகுமார் பழனியப்பன் சார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கும் போது, பொறியியல் வல்லுநர் ஆகுங்கள், பொறியியல் பட்டதாரியாக அல்ல அப்படின்ட்டு அவங்க எழுதின புத்தகத்தை பற்றி அருமையான குறிப்புகள்லாம் நமக்கு சொன்னாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, தமிழ் வழி கல்வி பயின்ற கிராமப்புற முதல் தலைமுறை மாணவர்களுக்கான, அதாவது பொறியியல் கல்லூரிகளுக்கு வரக்கூடிய தமிழ் வழி கல்வி கிராமப்புற முதல் தலைமுறையினர் மாணவர்களுக்கான சில குறிப்புகள். வணக்கம் சார்.
வணக்கம்.
தமிழ் வழி பயின்ற கிராமப்புற முதல் தலைமுறை மாணவர்கள், இப்போ அரசு வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நிறைய பேர் வந்து நியூ என்ட்ரன்ஸ் டு இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃப்ரம் டே ஒன் ஆன்வர்ட்ஸ் அவங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஏன்னா உள்ளே நுழையும் போதே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். நல்ல மார்க் எடுத்திருந்தால் சிட்டியில் கூட இடம் கிடைக்கலாம். என்னென்ன விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும்?
ஒரு நல்ல கேள்விங்க இது. ஏன்னா பெருவாரியான மாணவர்கள் வந்து தமிழ் வழி கல்வியிலிருந்து வராங்க பொறியியல் கல்லூரிகளுக்கு. முக்கியமா வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைவா இருக்கு. சிட்டியிலிருந்து வர மாணவர்களை காட்டிலும் கிராமப்புறங்களிலிருந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் வந்து நம்மளால வந்து ஆங்கிலத்தில் பேச முடியல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஒரு குறைபாடே அவங்களை வந்து முற்றிலுமா வந்து மிகுந்த தாழ்ந்த எண்ணத்தோட வந்து அவங்கள தன்னம்பிக்கை இழக்க செய்து அவங்களோட நம்பிக்கையோட படிக்கிறதுக்கு வழிவிடாம பண்ணிடுது. பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் வந்து நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ்லலாம் வந்து 95, 98 வாங்கியிருப்பாங்க. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்த உடனே ஆங்கிலத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு அதனால் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் குறைஞ்சி அவங்களுக்கு கல்வியில் வந்து மதிப்பெண்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய நடக்குது. அதுக்கு முதல் காரணம் வந்து ஒரு தன்னம்பிக்கை இழப்பது, நம்மளால் முடியாது அப்படிங்கிற நினைப்பு. பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து ஆங்கிலம் மட்டுமே பிரதான மொழி அல்ல. அமெரிக்காவிலையும் யூகேலையும் இருக்கலாம், நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்ச நாடுகள் இருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சைனா, தாய்வான் போன்ற, ஜப்பான் போன்ற மிகவும் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் வந்து அவங்க தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கல. ஸோ அவர்களெல்லாம் அவங்க தாய்மொழியிலேயே படித்து ஒரு மிகச்சிறந்த வல்லுநர்களாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளாலும் முடியும் கண்டிப்பாக. ஸோ இங்கிலீஷ் இஸ் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க, நம்பர் ஒன். இரண்டாவது வந்து அதையும் தாண்டி கல்லூரி பள்ளிகளில் வந்து நம்ம படிக்கிற விதம் வேறு, கல்லூரிகளில் படிக்கிற விதம் வேறு. அதை வந்து மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணி பாடங்கள் எழுதி பழகினவங்க கல்லூரிக்கு வந்தும் அதே முறையில் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கே வந்து சிரமமாக இருக்கு அவங்களுக்கு. கல்லூரிகளில் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வரும்போது இந்த லேர்னிங் ஸோ மெனி டெக்னாலஜிங்க, வெறும் தியரியாக இல்லாமல் டெக்னிக்கல் பார்ட் கற்றுக்கும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒரு சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மோட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உடைய விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதன் மூலமாக வந்து அவங்க புரிந்து கொண்டு கற்று தேர்வுகள் எழுதும் போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு. அதை விடுத்து மனப்பாடம் செய்து படிக்க முயற்சிக்கும் பொழுது தான் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுதுங்க. முக்கியமாக இந்த ரெண்டு விஷயங்களை வந்து அவங்க வந்து கவனமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கைகூடி வரும். முதல் வந்து ஆங்கிலம் தெரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இல்லாமல் நம்மளாலும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னா அங்கிருந்தே முன்னாடி வரலாம். ஆங்கிலம் மட்டுமே பிரதானம் இல்லை, இன்னொன்று வந்து புரிந்து கற்றுக்கொள்ளுதல் அவசியம். மனப்பாடம் பண்ணி படிக்காமல் அந்த விஷயங்களை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் பொழுது இன்னும் வந்து சிறந்த ஒரு பொறியாளராக ஆக முடியும்.
புரிதல் இருந்தால் நல்ல செயலாற்ற முடியும்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெர்மனி, தாய்வான், ஜப்பான் அங்கெல்லாம் வந்து தாய்மொழியில் தான் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு. அதெல்லாம் சின்ன நாடுகளாக இருக்கிறதுனால அவங்க வேலைவாய்ப்பு தேடி வெளியவும் வர்றதில்லை. இந்தியா போன்ற பெரு நாடுகளில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் இருக்குது, பல மொழிகள் பேசுகிறோம். வேலைவாய்ப்பு நிமித்தமாக நம்ம வெளி மாநிலங்களுக்கும் போகிறோம், வெளி நாடுகளுக்கும் போகிறோம். அப்போ ஆங்கில மொழி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அவசியமாகி விடுது.
இந்த சூழ்நிலை வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது போல் வந்து இன்றைக்கு ஒரு அலுவலகத்தில் பணிபுரிய போனோம்னா அங்கே வந்து பல மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. இந்திய நாட்டிலேயே ஒரு இந்திய நிறுவனத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்கள், மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுறவங்க, பல மொழி பேசுறவங்க இருக்காங்க. பல்நாட்டு நிறுவனங்களை விடுங்க, இந்திய நிறுவனங்களே அந்த அளவுக்கு அதிகமான மொழிகள் இருக்குது. அதை விடுத்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு போகும்போது பல நாட்டு மக்கள் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, ஆங்கிலம் அவசியமாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் வந்து மாணவர்கள் ஆங்கிலம் தெரியலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி தங்களோட கல்வியில நடத்த குறைச்சிக்கூடாது. அவங்களுடைய கற்றல் வந்து நடந்து கொண்டே இருக்கலாம், அதற்கு பேரலாம் வந்து ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா நானே வந்து பல கல்லூரிகளில் வந்து நேர்காணலுக்கு போயிருக்கும் பொழுது 4 ஆண்டுகள் படிச்சுட்டு ஃபைனல் இயரில் வர ஸ்டூடெண்ட் இன்டர்வியூக்கு வந்திருப்பார். அவர் வந்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்கும்போது சொல்லுவார், சார் தமிழில் சொல்லலாமா சார்னு கேட்பார். நான் சொல்லுவேன், இல்லைப்பா நான் வந்து உன்னை ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்காக உன்னை வேலைக்கு எடுக்க வந்திருக்கேன், நீ தமிழில் வந்து அங்கே பேச முடியாது, ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது சார், நான் தமிழ் வழி கல்வியில் படித்தவன் அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், 4 வருஷமாக உங்களுக்கு இந்த கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிற விஷயம் எப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்தது, நமக்கு ஆங்கிலம் நன்றாக வரவில்லைங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் இயரில் காலேஜுக்கு வந்தோடனே தெரிஞ்சிருது, வி ஹவ் கம் ஃப்ரம் தமிழ் மீடியம், இங்கே இருக்கிற லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் வேரியஸ் மீடியம்ஸு, அவங்களாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நமக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு புரிதல் வந்து விடுகிறது ஒரு வந்து கல்லூரிக்குள்ளே வந்து 2 மாதத்துலேயே. ஆனால் இந்த 4 வருடங்களாக நீங்கள் வந்து அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் கவனத்தோடு அக்கறையோடுன்னு கேட்டால், 98% மாணவர்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவர்களுக்கு தெரியும் நமக்கு ஆங்கிலம் வரலங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் அதற்குண்டான உண்மையான ஒரு அக்கறையோடு அதை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு முயற்சி எடுக்கின்ற மாணவர்கள் மிக மிக குறைவுங்க. அந்த முயற்சி எடுத்து அதில் ஓரளவுக்கு ஆங்கிலத்தை பயின்று நல்லா இங்கிலீஷ் பேசுகிற மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்து கற்றுக்கொள்ளணும் கூட ஆர்வத்தோடு ஒரு பகுதி நேர வகுப்புகளுக்கு போய் இல்லை புத்தகங்கள் படித்து ஆங்கில செய்தி தொலைக்காட்சிகளை பார்த்து ஆங்கில நாளிதழ்களை படித்து அந்த மூலமாக வந்து ஆங்கில அறிவை வளர்த்துக்கொண்டு ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு பேச கற்றுக்கொண்ட மாணவர்கள் வந்து சிறப்பாக வந்துடுறாங்க. ஆனால் அந்த எந்த முயற்சியுமே எடுக்காத மாணவர்கள் தான் பின்னாடி வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள்.
எல்லாத்துக்குமே காரணம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நான் சமீபத்தில் ஒன்று வாசித்தேன், 3 P's ஷுட் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் அப்படின்ட்டு, பேரண்ட்ஸ், பெடகாக், பியர். இந்த மூணும் வந்து எப்படி ஒரு மாணவனை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபைனல் இயர் வரும்போது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்ட்டு அந்த எதிர்பார்ப்பு தன்னாலே வந்துடும், பிளேஸ்மெண்ட்டில் பையன் செலக்ட் ஆகலையே, வேலைக்கு போகணுமே, நம்ம குடும்ப பாரத்தை ஏற்றுக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி டீச்சர்ஸ் அவங்களும் அவங்களோட ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் இந்த பியர் ப்ரெஷர், இந்த மூணையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கலாமா?
அதாவதுங்க, நம்ம வந்து படிச்சிருக்கோம் கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரிக்கு வந்த உடனே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருமா, வேலை கிடைத்து விடுமா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கல்லூரிக்குள்ளேயே வராங்க. 4 ஆண்டுகள் கல்லூரிக்குள்ளே வரும்பொழுதே வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா வேலை கிடைக்குமாங்கிற எண்ணத்தோடு உள்ளே வர்றதே வந்து மிகப்பெரிய தவறான அணுகுமுறை. எந்த பேரண்ட்ஸாவது வந்து பையனோ பொண்ணோ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு கேட்கறதே இல்லை, அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க. கடமையை செய் அப்படிங்கும்பொழுது ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஒரு மாணவனாக அவனோ அவளுடைய கடமையை சிறப்பாக செய்தார்கள் என்றால் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது தானாக நடக்கும், அது வந்து மதிப்பெண்கள் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் நடக்கும் தானாக நடக்கும். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையாக நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் பெடகாகி அண்ட் பியர் ப்ரெஷர் மூன்றும் முக்கிய பங்கு வகிக்குது. பேரண்ட்ஸ் வந்து வேலையை மட்டுமே நோக்கி குழந்தைகள் தள்ளுறாங்க, ஸ்கூலில் இருக்க வரைக்கும் மார்க் மார்க் அப்படிங்கிறாங்க, காலேஜுக்கு வந்தோடனே பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஹோல் ப்ராசஸில் யாருமே வந்து என்னுடைய குழந்தை என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார், என்ன மாதிரி இருக்காங்க, டெவலப்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்க தவறிடுறாங்க. அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்.
சாரி உங்களை குறிக்கிட்டதுக்கு. இப்போ பெருவாரியான பேரண்ட்ஸ் என்னென்னா, ஸ்கூலில் வந்து எவ்ரி மந்த் போய் பார்க்குறாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் இருக்குது, ஆனால் காலேஜில் சேர்த்தாச்சுன்னா சரி அந்த ஃபஸ்ட்டு டே வந்து விடுறாங்க, அப்புறம் மறந்தே போயிடுறாங்க. ஃபைனல் இயர் வரும்போது தான் நம்ம பையன் வந்து வேலை அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து பார்க்கணுங்கிற எண்ணம் ஏன் ஏற்படுறது இல்லை?
பெற்றோர்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து அவங்க வந்து இன்னும் அக்கறை எடுத்துக்கிறாங்க, இன்னும் குழந்தையாகவே பார்க்குறாங்க, இப்போ அவங்களுடைய குழந்தைகளை இன்னும் சிறு குழந்தைகளாகவே பார்க்கிறார்கள். அதனால் வந்து இன்னும் கேர் எடுத்து அடிக்கடி போக வேண்டியது இருக்குது. கல்லூரிக்கு வரும்பொழுது என்னென்னா, கல்லூரி நிர்வாகங்களும் இந்த மாதிரி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனுங்கிற ஒரு நடைமுறைகளை பெரும்பாலும் இல்லை. இப்போ நிறைய இடத்துல ஒரு சில கல்லூரிகள் இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஆனால் இதுவரைக்கும் ஸ்கூலில் இருந்த மாதிரி காலேஜில் இருந்த மாதிரி இருக்கலை. அங்கே வந்து நீங்கள் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் போக வேண்டியது இருந்துச்சு, போய் பார்க்கணும், எல்லாமே இருந்துச்சு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து கல்லூரிக்கு போனோன்னா சரி பையனோ பொண்ணும் வளர்ந்துட்டாங்க, அவங்களே அவங்களே பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதனால் அவங்க வந்து கொஞ்சமாக ஒரு விட்டுறாங்க, அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மாணவர்கள் வந்து அவங்களோட வழியில் போகிறாங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து பெற்றோர்களும் அக்கறை எடுத்து நம்ம பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாங்க கல்லூரியில், தினசரி போய் வரும்போது என்ன செய்கிறாங்க, எந்த மாதிரியான படிப்பு நடக்குது, எந்த மாதிரியான நண்பர்கள் அவங்களுக்கு அமைகிறாங்க, பியர் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக மிக முக்கியம். கல்லூரி காலங்கள் நம்ம ஏற்படுகின்ற நட்பு வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அது வந்து பல வருடங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடியது. பல மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நட்பு வட்டத்தை நல்லபடியாக வச்சுக்கொண்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கல்விக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்ல மாணவர்களை, நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு நட்பு வைத்து பழகும் பொழுது சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம தமிழ் கல்வி பற்றி பேசணும். தமிழ் கல்வியிலிருந்து வர மாணவர்கள் வந்து கல்லூரிகளுக்கு வந்து ஆங்கில கல்வியிலிருந்து வந்த மாணவர்களை நண்பர்களாகி கொண்டு அவங்களோடு பழகி அவர்களோடு பேசி பழகும் பொழுது இவர்களுக்கும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப்ஸ், தமிழ் குரூப்ஸ்னு ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒரு சப் குரூப்ஸ் இந்த காலேஜ். அவன் வந்து இவங்க வந்து இவங்களோட பழகவே மாட்டாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு இடைவெளி வந்துகிட்டே இருக்கும். அந்த இடைவெளி தான் வந்து மேலும் அவர்கள் வந்து ஒரு சோஷியலைஸ் பண்ணி சமுதாயத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிட்டு வந்து ஒரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டோமானால் சிறப்பாக வந்து மொழியை கற்றுக்கொள்ள முடியும். மூணாவது, பெடகோகிங்கிற ஒரு கல்வி முறை பாடத்திட்டத்தையும் நம்ம பற்றி பேசியாகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவன் வந்து 40 சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. ஹி ஹேஸ் டு கவர் 40 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் டே 1 டு டில் இஸ் கிராஜுவேஷன். இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ எல்லா பாடங்களிலையும் சிறந்து வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நான் எப்பவுமே சொல்வது உண்டு, நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மெக்கானிக்கல் இன்ஜினியராக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் மிகச்சிறந்த அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ஏரியா, ஒரு ஒரு நான் என்ன சொல்வதுன்னா 40 பாடங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா 40 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேன் யூ சூஸ் 2 or 3 ஏரியா விச் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு யூ, உங்களுக்கு மிகவும் பிடித்த, உங்களுக்கு நீங்கள் மிகவும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு 3-4 பாடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் வந்து சிறந்த மாணவனாக அதை ஆழமாக ஊன்றி படித்து அதில் தெளிவாக இருந்தோம்னா அந்த துறையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 40 பாடங்களிலையும் 100 வாங்கணுங்கிறது நடக்காத காரியம். 40 நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆக முடியவே முடியாது. கேன் யூ செலக்ட் 2 or 3 கீ ஏரியாஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஒன்று. இன்னொன்று வந்து ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா பள்ளிக்கூடமோ அல்லது வகுப்பறையில் கற்றுக்கொள்வது வெறும் 20% தான் பொறியியல் கல்லூரிகள் பொறுத்தளவுக்கு. ஸோ 20% அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா வகுப்பறையில் படியுங்கள், புத்தகங்களை படியுங்க, ஆனால் அதையும் தாண்டி வெளியில் வந்து லைப்ரரிக்கு போங்க. எத்தனை மாணவர்கள் நீங்கள் இன்றைக்கி கல்லூரியில் போய் பாருங்களேன், லைப்ரரி எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும், அங்கே யாருமே போக மாட்டான். பெரும்பாலான மாணவர்கள் கேன்டீனில் தான் இருப்பாங்க. ஸோ கேன் யூ கோ டு லைப்ரரி, டேக் புக்ஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு வந்து இன்னும் விஸ்தரப்படுது, இன்னும் இன்னும் தெளிவு அதிகமாகுது, நிறைய கற்றுக்கொள்ள முடியுது.
பிளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் பொண்ணுங்களும் சரி பையங்களும் சரி படித்து மார்க் எடுத்துடுறாங்க. ஆனால் ஒன்ஸ் காலேஜ் வந்துட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ட்ரெயின் ஆயிடுது. இந்த ஐஐடி ஜேஇலாம் வந்து ஒரு 3 or 4 ரொம்ப சிவியர் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அப்போ காலேஜ் வரும்போது அவங்க எக்ஸாஸ்ட் ஆகி சக்கையாக தான் உள்ளே வர்றாங்க, அதனால அவங்களால வந்து படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது உண்மையா?
சமீபத்தில் வந்து நான் ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், முதல் ஆண்டு மாணவர்கள் உள்ளே வரும்பொழுதே முதல் ஒரு வாரத்துக்கு வந்து அவங்க எந்த வகுப்பு நடத்துறதே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த லெட் தம் பிளே இன் த கிரவுண்ட், இந்த லெட் தம் ஷவுட் அண்ட் தன் டான்ஸ் அண்ட் டூ ஆல் பாசிபிள் திங்ஸ். ஒரு வாரத்துக்கு வந்து கிளாஸ் ரூமே கிடையாது, பாடமும் கிடையாது. நான் ஏன் சார்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாணவர்கள்லாம் 6 ஒரு வருடம், 2 3 வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐஐடி ஜேஇ கோச்சிங் சென்டரில் போய் காலையில் 4 நைட் 10 வரைக்கும் படித்து ஒரே ஒரு ஒரு மொனாட்டனஸான வாழ்க்கையில் வாழ்ந்து வர்ற மாணவர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தே டோன்ட் ஈவன் லாஃப் அட் பீப்புள், தே டோன்ட் ஈவன் ஸ்மைல், தே டோன்ட் ஈவன் நோ ஹவு டு டாக் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இயந்திரங்களாக மாறிப்போய் தான் உள்ளே வர்றாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து அவங்கள இயந்திரத்திலிருந்து மனிதர்களாக மாற்றக்கு முயற்சி பண்ணுறோம். ஒரு வார காலம் வந்து வெளிப்புற பயிற்சி, வகுப்பறையே கிடையாது, பிளே கிரவுண்ட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு ரிசார்ட்டில் எடுத்துகிட்டு போய் மாணவர்களை வந்து அவுட்பவுண்ட் லேர்னிங் என்று சொல்லப்படுகின்ற வெளிப்புற பயிற்சி கொடுத்து மாணவர்களை வந்து கொஞ்சம் அவர்களுடைய இறுகிய ஒரு வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தே மேக் தம் கனெக்ட் வித் பீப்புள். அது ஏற்படுத்தும் பொழுது அவங்க வந்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஈஸியாக திரும்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சமீபத்தில் நடக்குது, பெரும்பாலும் இதுவரைக்கும் இது நடக்கலை. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 3 ஒரு மாணவனோ மாணவியோ கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து தடைபட்டு போகுது. அவர்கள் வந்து ஒரு குடும்ப விழாக்களுக்கு வருவதில்லை, குழந்தைகள் கேட்டால் படிக்கணும்னு போயிடுறாங்க. அப்புறமா நண்பர்களோடு வெளியில் வருவதில்லை, ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கும் வருவதில்லை, எந்த இடத்துக்கும் வராதனால அவர்களுடைய பொது பண்புகள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதனால் வந்து அவங்களுடைய சோஷியல் பிஹேவியர் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுறதுனால அவங்க வந்து ரொம்பவும் ஒரு இறுகிய மனப்பாங்கோடு தான் கல்லூரிக்குள்ளே வர்றாங்க. அதுவே மிகப்பெரிய சேலஞ்ச் கல்லூரி நிர்வாகங்களுக்கு. அதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிகள் கல்லூரிகள் எடுக்கிறார்கள், பல கல்லூரிகள் செய்கிறாங்க இப்போ. நீங்க சொன்னது போல அது முக்கியமான காரணமாக இருக்கிறது.
நான் சமீபத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தரை பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, ஹூ செட் த வேர்ல்ட் இஸ் ரவுண்ட், த வேர்ல்ட் இஸ் மெக்கானிக்கல் அப்படின்னாரு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண அந்த பையனோட அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போ வந்து நீங்க லாஸ்ட் டைமே நீங்க சொன்னீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம்னு பார்க்காம ஒரு லாங் டேர்மில் தான் ஒரு பையன் வந்து அல்லது ஒரு பொண்ணோ வந்து அந்த என்ஜினியரிங் கோர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம டெய்லி பேப்பர்ஸில் பார்க்குறோம், நியூஸில் கேள்விப்படுறோம், கோர் சப்ஜெக்ட், ஸ்பெஷலைசேஷன், இன்னும் நேரோ ஸ்பெஷலைசேஷன் அப்படிலாம் இருக்குது. இப்போ என்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் சார், பேரண்ட்ஸ் ப்ரெஷர் நிறைய இருக்குது. இப்போ நிறைய இப்போ உங்கள் புக்லேயே கூட நான் வாசித்தேன், அதாவது எங்கள் அப்பா தான் என்னை வற்புறுத்தி எடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் கூட எழுதியிருந்தீங்க, நடைமுறையில் உள்ளது தான் நீங்களும் எழுதியிருக்கிறீங்க. இப்போ சில பேர் மெயின் எய்ம் இந்த பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்களோட எய்ம் வந்து மெடிசனாக தான் இருக்கும், அது கிடைக்கல அப்படிங்கும்போது தான் அவங்க இன்ஜினியரிங் வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிபிசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன் இல்லைங்கும்போது அடுத்த ஆப்ஷன் ஒரு ப்ரெஷரில் தான் வர்றாங்க, எப்படியோ உள்ளே வந்துடுற அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் குரூப்பு. அது மாதிரி பட்சத்தில் என்னென்ன விஷயங்களை வந்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கவனத்தில் எடுத்துக்கணும்?
இது ஒரு முக்கியமான கேள்வி. மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்கலன்னா அடுத்தது வந்து பொறியியல் கல்லூரி அப்படின்னு பல மாணவர்களும் பெற்றோர்களும் முடிவெடுத்து வச்சுருக்காங்க, ஒரு வாய்ப்பு வச்சுருக்காங்க. நான் பல முறை சொல்லுதுண்டு மாணவர்கள்ட்ட, உங்களுக்கு என்ன உங்களுடைய ஆர்வம் என்ன, நீங்கள் எந்த துறையில் போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இப்போ மாணவனுக்கு வந்து மருத்துவத்துறையில் போகணும்னு ஆர்வம் இருந்தால் மருத்துவத்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய துறை, அதில் வந்து மருத்துவர் அப்படிங்கிறவர் ஒரே ஒரு சிறு பங்கு தான், மருத்துவர் மட்டுமே மருத்துவத்துறை அல்ல, அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம மருத்துவத்துறையில் மருத்துவராக வேண்டும்ங்கிற விருப்பம் எதுக்குன்னா, நான் மருத்துவத்தில் இருக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஐ ஹாட் டு பீ இன் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு. அந்த வாய்ப்பு பல்வேறு காரணங்களால் என்னால் மதிப்பெண்கள் பெற முடியலை, அது காம்படிஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு கிடைக்காமல் போயிருச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ஜினியரிங் வரும். என்ஜினியரிங் வரும்போது ஒரு மருத்துவத்துறையின் மீது ஆர்வமுள்ள ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ பொறியியல் துறையில் வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்கணும். வந்து கண்ணை மூடிக்கொண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கலோ எடுக்காமல் தெர் ஆர் லாட் ஆஃப் கோர்சஸ் லைக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னா கம்ப்ளீட்லி மருத்துவ மின்னணு சாதனங்களை பற்றிய படிப்பு. நீங்கள் அதை படிக்கும் பொழுது நீங்கள் வந்து முழு நேரத்துலேயும் மருத்துவர்களோடு தான் நீங்கள் பணியாற்றுவீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து தொழில்நுட்பம் மிக அதிகமாக வளர்ந்துருக்குது, ஸ்கேனிங் மிஷின்லேருந்து பல வகையான ஒரு ஒரு அறுவை சிகிச்சைக்கும் பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதையெல்லாம் வடிவமைப்பது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து மருத்துவத்தை பற்றிய அறிவும் மருத்துவத்துறையின் ஈடுபாடும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு மருத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா மருத்துவத்துறை சார்ந்த பல துறைகள் இருக்கிறது, அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்க முடியுமான்னு மாணவர்கள் சிந்திக்கணும். யாரோ சொல்கிறாங்கன்னு ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம், எல்லோரும் எடுங்க, எல்லோரும் ட்ரிப்ளி எடுங்க, எல்லோரும் கம்ப்யூட்டர்ஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகாமல் உண்மையிலேயே எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, எனக்கு மருத்துவத்துறை கிடைக்கல, சரி அதை அதை சார்ந்த வேறு என்ன துறை இருக்குது பொறியியல்னு பார்த்து அதை எடுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஏன்னா நீங்கள் அந்த துறையில் படிச்சுட்டு வரும்போது நீங்கள் திரும்பவும் மருத்துவத்துறையில் தான் இருப்பீங்க. யூ ஆர் அன் இன்ஜினியர் இன் த மெடிக்கல் ஃபீல்டு, டாக்டராக இருக்க மாட்டீங்க பட் ஸோ அந்த துறையில் இருப்பீங்க, நீங்கள் அந்த ஏரியாவில் தான் இருப்பீங்க. ஒரு வகையில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த துறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரண்டாவது வந்து மாணவர்கள் வந்து அவர்களுக்கு உண்மையிலேயே எதில் விருப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், உட்காந்து வி கால் இட் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நமக்கு எதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் வந்து வீக்காக இருக்கும், எதில் ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உட்காந்து ஒரு எழுதி பார்த்து அவங்களுடைய நல்ல ஆசிரியர்கிட்ட போய் உட்காந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு கைடன்ஸ் பெற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய குடும்பத்திலேயே வந்து வேறு யாராவது படிச்சிருந்தாங்கன்னா, இல்லை முதல் தலைமுறை பொறியாளராக இருந்தால் அவர்களை தெருவிலையோ அவர்களை ஊர்லேயோ படிச்சவங்ககிட்ட போய் உட்காந்து இதெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஈஸியாக அமையும்.
சரிங்க சார், இப்போ ஒரு கலை அறிவியல் வணிகவியல் படிக்கிறதுக்கும் பொறியியல் படிக்கிறதுக்கும், அதாவது இது ப்ரொஃபஷ்னல் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம், இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றாங்க, ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்க இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி இருக்குது, நம்ம தான் உள்ளே வந்தாச்சே இனி எப்படி பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லது இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க ரொம்ப கடினம் அப்படின்ட்டு மாணவர்கள் உணர்றாங்களா, என்ன பேசிக் ரீசனாக இருக்கும் இதுக்கு?
முன்னாடி இருந்து பார்த்தீங்கனாலே வந்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் பொறியியல் கல்லூரிகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா கலை கல்லூரிகள் வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் இயங்குது, ஆனால் பொறியியல் கல்லூரி 8 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் போகுது. பெரும்பாலும் வந்து ஒரு வேலை நேரம் என்கிற அந்த பயிற்றுவிக்கும் நேரம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கலைக்கல்லூரிகள் வந்து சனிக்கிழமை விடுமுறை இருக்குது, ஆனால் பொறியியல் கல்லூரி அப்படி கிடையாது. ஸோ ரீசன் இஸ் பொறியியல் கல்வி என்பது மற்ற கல்விகளை விட சிறிது கடினமானது, அதை மாதிரி ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து முன்னாடி நமக்கு வந்து பல்வேறு வகையான என்ட்ரி பேரியர்ஸ் என்று சொல்லப்படுகிற நுழைவதற்கான தடைகள் இருந்தது. நீங்கள் வந்து 10th, 12th, 11th மார்க் எடுத்துருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் மார்க் எடுக்கணும், அப்புறமா வந்து எல்லாத்தையும் கூட்டி பார்த்து தான் உங்களை வந்து பொறியியல் கல்லூரியிலே அனுமதித்தாங்க. ஸோ அப்படி அனுமதிக்கும் பொழுது என்னென்னா மாணவர்கள் வந்து இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய மாணவர்கள் வந்து 4 வருடங்கள் உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க. ஸோ பல்வேறு காரணங்களால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நீக்கப்பட்டதுனால டென்த் டுவெல்த் மார்க்ஸ் மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம கல்விக்கு வர முடியும்னு நம்ம போன தடவை பேசணும். ஒரு மாணவனுக்கு ஒரு 50 விழுக்காடு மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தா கூட பொழுதும், இப்போ வந்து பொறியியல் கல்லூரியில் சீட் வாங்கிடலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது டென்த் டுவெல்த்தில் வந்து எந்த விதமான சிரமம் எடுக்காமல் ஏனோ படித்து எப்படியோ படித்து ஒரு 50 மார்க் மட்டுமே வாங்கக்கூடிய மாணவன் வந்து பொறியியல் கல்லூரியில் வந்து போராடி 4 வருடங்கள் படிப்பது மிகவும் கடினமாக இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இந்தி இன்ஜினியரிங் காலேஜஸுங்க. கிராமப்புறத்துலேருந்து வர மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் கல்லூரிலேருந்து வர மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டாக்ஸிங் ஒர்க் கடுமையான உழைக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இல்லை. டென்த் லெவன்த் டுவெல்த்தில் வந்து ஒரு எளிமையாக இருக்குது, ஸ்கூலுக்கு வராங்க திரும்பி போயிடுறாங்க, அதிகமான ஒரு எஃபோர்ட் போடுறது அதிகமாக இல்லை. இப்போ வந்து ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கினோடனே வந்துடுறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க படிப்பதற்கு. ஒன்று. இரண்டாவது, கலை படிப்புகளை போல் இல்லாமல் இங்கே வந்து 40 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது 4 வருஷத்துக்கு. லேபரட்டரி எக்ஸாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் செயல்திறன் பாடங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு புவியியல் மாதிரியோ அறிவியல் மாதிரியோ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மாதிரி வந்து தியரியை மட்டும் படித்து விட்டு நீங்கள் வந்து வெளில வர முடியாது. நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும் செயல்திறன் பாடங்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணி ப்ராக்டிக்கலி நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உண்மையான ஒரு பொறியாளெலாம் வெளில வர முடியும். ஸோ இது மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது 4 ஆண்டுகள் வந்து உழைப்பு இங்கே அதிகமாக தேவைப்படுகிறது. கலை அறிவியல் கல்லூரிகளை விட பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அதிகம் உழைக்க வேண்டும், அதிக நேரம் செலவிட வேண்டும், அவங்களுடைய படிப்பில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்க படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் முக்கியமாக இருக்குது. முந்தி காலங்களில் வந்து அந்த என்ட்ரி பேர் இருந்ததுனால வந்து ஒரு சிறந்த மாணவர்கள் மட்டுமே இங்கே வர முடிஞ்சது. இப்போ எல்லாரும் வர முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்க மாணவர்கள் தவறி விடுறாங்க. அவங்க அந்த உழைப்பு இங்கே அவங்க போடாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா 4 வருஷம் முடியும் பொழுது அவங்க வந்து எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் வெறும் மார்க் மட்டுமே வச்சுட்டு வெளில வராங்க. அது மிகவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சொசைட்டியில்.
நூலகங்களை வந்து நிறைய மாணவர்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு சொன்னீங்க. அங்கே இருக்கிற நூலகங்களில் உள்ள நூல்களை வாசித்தாலே போதும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக வந்து நூலகங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை? ஒரு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் வந்து நூலகத்தை யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒரு நூலகத்தை யூஸ் பண்ணுற மாதிரி, பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம நிறைய காலேஜஸில் பார்க்குறோம், இந்தியாவிலேயே வந்து பிக்கெஸ்ட் லைப்ரரி எங்களோட தான், எங்கக்கிட்ட இ புக்ஸ் இருக்குது, அந்த ஜேர்னல்ஸ் இ ஜேர்னல்ஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அங்கே மாணவர்கள் வந்து போகிறதே கிடையாது. எதுக்காக நூலகங்களுக்கு அவங்களுக்கு செல்ல டைம் இல்லையா, அல்லது பாடத்திட்டம் அப்படியா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
முக்கியமான விஷயம் வந்துங்க, நூலகங்களுக்கு மாணவர்கள் போவதில்லை அப்படிங்கிறது உண்மை. பல கல்லூரிகள் நானே பார்த்துருக்கேன், நூலகங்களுக்கு மாணவர்கள் வந்து ரெகுலராக போவது கிடையாது. எதனால் போகிறது இல்லைன்னா, கல்லூரிகளில் கூட வந்து இன்றைக்கு மதிப்பெண்களை நோக்கிய ஒரு பயணம் ஏற்படுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியும் வந்து நாங்கள் இந்த செமஸ்டர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு, எங்கள் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுல தான் ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர, எங்களுடைய மாணவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன விதமான ஒரு புதிய ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்பர் ஒன். இரண்டாவது வந்து, மாணவர்களும் கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர் மத்தியில் வந்து படிக்கின்ற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. ரீடிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு முக்கியமான ரீசன். அவர்கள் வந்து பாடப்புத்தகங்களை மட்டும்தான் படிக்கிறாங்க. அதை தாண்டிய ஒரு அறிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமோ எண்ணமோ மாணவர்களிடத்திலே ஏற்படுத்தப்படவில்லை. ஒன்று, அது பள்ளிக்கூடங்களிலிருந்தே வந்திருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே அதான் படிக்கிறோம், கோனார் தமிழ் வரை வாங்கி அதை மட்டும்தான் படிப்போம். அதை விடுத்து அதை தாண்டி போய் பல புத்தகங்கள் இருந்து எடுத்து படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து நாம் வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அது வந்து சமுதாயத்திலேயோ இல்லை பெற்றோர்களோ பள்ளிகளோ காரணம் சொல்ல முடியும். யாரோ எல்லாருமே ஒரு எல்லாத்துக்கும் இதில் பங்கு இருக்குது. ஸோ இளைஞர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் படிங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தாதது ஒரு முக்கியமான காரணம். மாணவர்கள் புத்தகங்களை தேடி போவதில்லை, அது ஒன்று. இன்னொன்று, கல்லூரிகளிலையும் வந்து ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க அதை மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாமுக்கு மட்டும் படித்தா போதும், மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு போகிறதுனால அவங்க வந்து அதை தாண்டி போய் இன்னும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும், பல புத்தகங்களை வந்து ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பல மாணவர்கள் கிடையாது. ஒரு சில மாணவர்கள் படிக்கிறாங்க, பட் பெருவாரியான மாணவர்கள் வந்து நூலகங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதில்லை, அது உண்மை. நம்ம நூலகத்தை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு நினைவுக்கு வருது என்னென்னா, நூலகங்களிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட மிக அதிகமாக இருக்குது. நம்ம மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். இப்போ ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ வந்து புத்தகங்கள் மீது அதிக ஆர்வம் இருக்குமானா, இன்றைக்கி வந்து எவ்வளவு கல்லூரிகள் இருக்குது, எவ்வளவு நூலகங்கள் அந்த கல்லூரிகள் இருக்குதுன்னா பல நூலகங்கள் இருக்கிறது. அந்த நூலகங்களில் வந்து ஒரு லைப்ரரியாக பணியாற்றுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொறியியல் மெடிக்கலை தவிர மற்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற படிப்புகள் நிறையா இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே வந்து ஒரு மருத்துவராகவோ எல்லாருமே ஒரு பொறியாளனாகவோ ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சமுதாயத்திற்கு வந்து எல்லா வகையான ஒரு சர்வீசஸும் தேவைப்படுது. ஒரு மருத்துவரும் தேவை, பொறியாளரும் தேவை, பல வகையான வகையில் வந்து தேவைப்படுறாங்க. அந்த வகையில் வந்து ஒரு நூலகராக ஆவதற்கும் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த துறை வந்து மிகவும் வெற்றிடமாக தான் இருக்குது. நிறைய கல்லூரிகள் நூலகங்களில் வந்து அவங்க ஒரு திறமையான நூலகத்தை நிர்வகிக்கக்கூடிய நூலகர்கள் இல்லாமல் சிரமப்படுறாங்க. அதுவும் இது மாதிரியான துறைகள் கூட அவங்க மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த துறையில் போகலாம். அதுக்கு பெற்றோர்களும் கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கணும். பொறியியல் மட்டுமே பார்க்காம வேறு வகையான துறைகள் கூட தேர்ந்தெடுத்து அதுலேயும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தாச்சு. கிராமப்புற தமிழ் வழி கல்வி முதல் தலைமுறை மாணவர்கள் சக மாணவர்களோடு சமயங்களில் நிறைய போட்டி போட வேண்டியது இருக்குது. நல்ல நண்பர்கள் கிடைச்சா அந்த வட்டம் ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் 4 ஆண்டுகள் அவங்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. கடின உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கத்தான் செய்யுது. கிடைச்ச கல்வி வாய்ப்பை மாணவர்கள் நல்ல பயன்படுத்திக்கணும். அருமையான கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சிவகுமார் பழனியப்பன் அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
இனி வரக்கூடிய காலங்களில் பொறியியல் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பொறியியல் படிப்பை எவ்வளவு ஆர்வமாக அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளெல்லாம் பற்றி சொல்ல இருக்கிறாங்க. தவறாமல் கேளுங்க. கேட்கறதோட நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மின்னஞ்சல் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். மின்னஞ்சல் முகவரி tee@tnau.ac.in. தொலைபேசி எண் 0422-243-1055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நம் நிகழ்ச்சிகளை எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.